செவிச்செல்வம் முத்தமிழ் சங்கம் வழங்கும் சங்கம் செவிகளுக்கு விருந்தாக உங்கள் வாசல் வந்தடைகிறது.
காலை வணக்கம் அன்பு தமிழ் நெஞ்சங்களே, இந்த காலை பொழுதலில் உங்களை எல்லாம் முத்தமிழ் சங்கத்தின் வானொலி வழியாக சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. இன்றைய நிகழ்ச்சியில் முதலாவதாக திருக்குறளும் அதன் விளக்கமும். முதல் குறள், சூழ்வார் கண்ணாக ஒழுகலான் மன்னவன் சூழ்வாரை சூழ்ந்து குழல். அரசனானவன் தன்னை சூழ உள்ள அறிவிற் சிறந்த அமைச்சர்களை தன் கண் கொண்டு தன் ஆட்சியை நடத்த வேண்டி வருவதால் தனக்குரிய அமைச்சர்களை நன்கு ஆராய்ந்து பார்த்து தேர்ந்தெடுத்து தனக்கு உற்ற துணையாக அவர்களை கொள்ள வேண்டும் என்கின்றார் திருவள்ளுவர். இதே அதிகாரத்துல அடுத்த குறள், எடிப்பாறை இல்லாத ஏமரா மன்னன் கெடுப்பாறையிலானும் கெடும். தவறு கண்டுவிட கடிந்துரைத்து அறிவுரைகளை வழங்கக்கூடிய பெரியோர்கள் துணை பெறாத பாதுகாவலற்ற ஒரு அரசனை கெடுக்கக்கூடிய பகைவர் என்று எவரும் இல்லாவிட்டாலும் அப்படிப்பட்ட ஒரு நிலையில் காரணமாக அவன் கெட்டொழிந்து போவான் என்கின்றார் திருவள்ளுவர்.
அனைவருக்கும் இனிய காலை வணக்கத்துடன். தெரிந்த பாடலின் தெரியாத தகவல். இன்னைக்கு சொல்ல போற படம் உயர்ந்த மனிதன். இந்த படத்தை தயாரித்தவங்க கிருஷ்ணன் பஞ்சு, ஏவிஎம் ப்ரொடக்ஷன்ஸ். படத்துக்கு இசையமைத்தவர் எம் எஸ் விஸ்வநாதன் அவர்கள். பாடலை பாடினவங்க டி எம் எஸ் ஐயாவும் சுஷீலா அம்மாவும். இந்த படத்துல மெயின் கேரக்டர் வந்து சிவாஜி தான். அவருக்கான பாடல்கள் ரெண்டு பதிவாயிடுச்சு. மூணாவது பாடலை பதிவு பண்றதுக்காக எம் எஸ் வி வந்து டி எம் எஸ் ஐயாவை கூப்பிட்டுருக்க. அவர் வந்து இதுவும் சிவாஜிக்கு தான்ன்ற எண்ணத்துல அவர் சிவாஜிக்கு எப்படி பாடுவாரோ அந்த மாதிரி பெருங்குரல் எடுத்து இந்த பாடலை பாடி முடிச்சிடுறாரு. கிருஷ்ணன் பஞ்சு கேட்டவங்க அதிர்ச்சி ஆயிடுறாங்க. ஏன்னா இந்த பாடல் வந்து அதுல இளம் கதாநாயகனான சிவகுமார் பாட வேண்டிய பாடல். சிவகுமார் பாடுற மாதிரியே இல்லையே அப்படின்னு சொல்லி ஆதங்கப்பட்ட போது, சரி வேற யாரையாவது வச்சு இந்த பாட்டை பாட வச்சிருவோம் அப்படிங்கும் போது டி எம் எஸ் ஐயா வந்து கேள்விப்பட்டு, இல்ல நானே மறுபடியும் இந்த பாட்டை இளம் கதாநாயகன் பாடுற மாதிரி பாடி கொடுக்கறேன்னு வந்து பாடின பாடல் தான் கேள்விக்கு என்ன பதில். இது வந்து ஒரு ஆண் வந்து கேள்வி கேட்கிற மாதிரியும் பெண் வந்து பதில் சொல்ற மாதிரியுமான ஒரு அருமையான காதல் பாடல். இந்த பாடலை இன்னைக்கு நீங்க பாத்தீங்கன்னா அந்த கதாநாயகனும் கதாநாயகனும் ஒரு தொட்டுக்கிறது கூட சான்ஸ் இல்லாம ரெண்டு பேரும் அந்த காதலின் ஆழமான வரிகளை அவ்வளவு அழகா பாடியிருப்பாங்க. பாடலுக்கு வரிகள் எழுதியவர் வாலிப கவிஞர் வாலி அவர்கள். இன்னைக்கும் ஒரு கதாநாயகனுக்கு ஏத்த மாதிரியான அவங்களே பாடுற மாதிரியான பாடலை பாடுறதுல டி எம் எஸ் ஐயாவை அடிச்சுக்கிறதுக்கு வேற யாருமே கிடையாது. சிவாஜிக்கு ஒரு மாதிரி பாடுவார்னா எம்ஜிஆருக்கு ஒரு மாதிரி பாடுவாரு. இப்ப சிவகுமார் பாடுறதையும் நீங்க எப்பவும் யூடியூப்ல பாத்தீங்கன்னா அப்படியே ஒரு சிவகுமாரே பாடுற மாதிரியான ஒரு பிரம்மைய உங்களுக்கு உண்டாக்கும். இன்று உங்களுக்காக உயர்ந்த மனிதன் படத்திலிருந்து கேள்விக்கு என்ன பதில் கேட்டு பார்க்கலாமா?
என் கேள்விக்கென்ன பதில், என் கேள்விக்கென்ன பதில், உன் பார்வைக்கென்ன பொருள், மணமாலைக்கென்ன வழி, உன் மௌனம் என்ன மொழி? என் கேள்விக்கென்ன பதில், என் கேள்விக்கென்ன பதில், உன் பார்வைக்கென்ன பொருள், மணமாலைக்கென்ன வழி, உன் மௌனம் என்ன மொழி?
பூவையர் உள்ளத்தில் இந்த மௌனம் சம்மதமே, பூவையர் உள்ளத்தில் இந்த மௌனம் சம்மதமே, சம்மதம் என்றே
போடும் பொன்மை அன்பை அள்ளி வர நடை போடும் பொன்மையே, அன்பெனும் பள்ளியிலே புது மாணவி ஆனவளே, அன்பெனும் பள்ளியிலே புது மாணவி ஆனவளே, விழி தானே சொல்லித்தரும் மனம் தானே எழுதி வரும், ஒரு நாளில் பழகிவிடும் உடல் தானே துள்ளிவிடும். என் கேள்விக்கென்ன பதில், என் கேள்விக்கென்ன பதில், உன் பார்வைக்கென்ன பொருள், மணமாலைக்கென்ன வழி, உன் மௌனம் என்ன மொழி. அனுபவம் உண்டானால் இந்த ரகசியம் புரியாது, அலை போலே குழலசைய
சிலை போல நடைப்பயில
வளையோசை இசை கொடுக்க
இணைந்திருக்க.
என் கேள்விக்கென்ன பதில்,
என் கேள்விக்கென்ன பதில்,
உன் பார்வைக்கென்ன பொருள்,
மணமாலை கொண்டு வரும்
திருநாளும் என்று வரும்.
காலம் எனும் மாபெரும் நதி தன் ஓட்டத்தில் எத்தனையோ கால படைப்புகளை அடித்துச் சென்றிருந்தாலும் ஒரு சில படைப்புகள் மட்டுமே அந்த நதியின் ஆழத்தில் அழியாத சுவடுகளாக படிந்து விடுகிறது. அப்படி 1976 May 14 தமிழ்நாட்டு திரையரங்குகளில் வீசிய புதிய புயலுக்கு இப்பொழுது வயது 50. 1975 கொண்டு வரப்பட்ட அவசர நிலை பிரகடனம், அதாவது எமர்ஜென்சி பீரியட், தேசத்தின் குரல் வலையை முழுமையாக நெறித்திருந்த தருணம் அது. பத்திரிகைகளில் தணிக்கை, பொதுவெளியில் பேசவே தயக்கம், அத்தனைக்கும் மேலாக எங்கும் பீதி. இந்த நிசப்தத்தை கிழித்துக் கொண்டு கிராமத்து கொட்டகைகளிலும் வீடுகளின் கிராமபோன் தட்டுகளிலும் புதிய சிம்பொனி ஒலிக்க தொடங்கியது. தென்னிந்திய திரையிசை பெருமளவில் ஸ்டுடியோக்களில் செயற்கையாக சூழலுக்குள்ளும் மேலைநாட்டு வாத்தியங்களின் சம்பிரதாய பயன்பாட்டுக்குள்ளும் தூய கர்நாடக சங்கீத ரகங்களின் இறுக்கமான பிடியிலும் கட்டுண்டு கிடந்த அந்த அமைப்பை உடைத்து தமிழ்நிலத்தின் தூசியையும் வியர்வையும் உழைக்கும் மக்களின் ஆன்மாவையும் திரையிசைக்கு கொண்டு வந்த மாபெரும் மாயாஜாலம் அன்று அரங்கேறியது. இன்று நாம் இந்த மாயாஜாலம் நிகழ்ந்து சரியாக 1/2 காலம் கடந்து நிற்கின்றோம். 32 நிரம்பிய ஒரு இளைஞன் பண்ணைப்புறம் என்கின்ற சிறிய கிராமத்திலிருந்து தன் கைகளில் ஒரு ஹார்மோனியத்துடன் நெஞ்சுக்குள் பல 100 நாட்டுப்புற மெட்டுக்களுடன் மெட்ராஸ் நகருக்குள் நுழைந்து உருவாக்கிய அன்னக்கிளை திரைப்படத்தின் பொன்விழா ஆண்டை இன்று நாம் கொண்டாடுகிறோம். அவரது வருகை தமிழ் சினிமாவின் இசையை மட்டுமல்ல ஒட்டுமொத்த தமிழ் சமூகத்தின் கலை ரசனையும் வேரோடு மாற்றப்போகிறது என்பதை அன்று யாரும் உணர்ந்திருக்கவில்லை. தன்னுடைய 50 ஆண்டு கால திரைப்பட பயணத்தை பற்றி அவர் செய்தியாளர்களிடம் கூறிய பொழுது, இளையராஜா அவர்கள் கூறிய பொழுது, இப்பொழுது இயக்குனர் பால்கி தமிழில் இயக்கும் ஒரு படத்திற்கு இசையமைத்துக் கொண்டிருக்கின்றேன், வருடம்தான் போய்கொண்டே இருக்கிறதே தவிர நான் எங்கிருந்து எப்படி வந்தேனோ அப்படியே தான் இன்னும் இருக்கிறேன். எல்லோரும் இசை கடவுளாக என்னை பார்ப்பது பற்றி கேட்கிறீர்கள், அது அவர்களின் அன்பை காட்டுகிறது. நான் இசையமைக்கும் பொழுது என் மனதில் என்ன நினைவும் இருக்காது, வெறுமையாகவே இருக்கும். கோயிலுக்கு போவதை விட இசை மிகவும் புனிதமானது. அதனால்தான் மக்கள் என்னை என்னென்னவோ சொல்லி கொண்டாடுகிறார்கள், நான் இல்லாமல் போனாலும் அந்த கொண்டாட்டம் தொடரும் என்பது எல்லோருக்கும் தெரியும். அன்னக்கிளி படத்திற்கு இசையமைத்த அனுபவம் பற்றி கேட்கிறீர்கள். கேட்டதற்கு ஜி கே வெங்கடேஷ் உள்ளிட்ட பல இசையமைப்பாளர்களிடம் நான் வாத்தியங்களை வாசித்துக் கொண்டிருந்தேன். சுமார் 250 படங்களுக்கு மேல் பணிபுரிந்தாலும் எனக்கு பட வாய்ப்பு வந்த பொழுது எப்படி பாடலை தொடங்குவது என்று யோசித்து பார்த்தேன். மற்ற இசையமைப்பாளர்களின் பணியாற்றிய பொழுது எனக்கு இப்படி ஒரு எண்ணம் வந்ததே இல்லை. ஆனால் எனக்கென்று வந்த பொழுது பல யோசனைகள் வந்தது. என்னை தனிக்காட்டில் விட்டது மாதிரி இருந்தது. அன்னக்கிளி உன்னை தேடுது என்ற பாடல் வழிகள் எழுதிவிட்டார்கள். பீச்சில் நடந்து கொண்டே பாடலின் இசையை எப்படி தொடங்கலாம் என்று யோசித்துக் கொண்டிருந்தேன். ஒரு பெண்ணின் விரகதாபத்தை அந்த பாடல் சொல்கிறது என்கின்ற எண்ணத்தில் ஒரு ஹம்மிங்கை வைத்தேன். இதற்காக பல நாட்கள் யோசித்தேன். பிறகு எங்கு ஷாட் வைக்கப்படுகிறார்கள் என்று யோசித்து இசையமைத்தேன். இப்படி பாடலை இப்படி இசையமைத்துக் கொடுத்தால்தான் உயிரோடு இருக்கிறது, ரசிகர்களின் ஆத்மாவாக மாறியிருக்கிறது என்று இளையராஜா கூறுகிறார்.
மயிலே மயிலே உன் தோகை இங்கே, ஒயிலே ஒயிலே உன் ஊஞ்சல் இங்கே, குளிர்காலமல்லவோ தனி மயில் விடலாமோ களிருடன் தொடலாமோ. மயிலே 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 மயிலே
பிறந்தது June 2, 1943 தேனி மாவட்டம் பண்ணையூர் புறத்தில் ஒரு எளிய குடும்பத்தில் பிறந்தார். இயற்பெயர் டேனியல் ராசையா. தனது சகோதரர்களுடன் இணைந்து பாவலர் பிரதர்ஸ் என்கின்ற குழுவில் நாடகங்களும் பொதுக்கூட்டங்களும் இசை நிகழ்ச்சிகள் நடக்க தொடங்கினார். பின்னர் முறையாக மேற்கத்திய இசையை பயில சென்னைக்கு சென்றார். 1976 அன்னக்கிளி திரைப்படம் இதுவே இவருடைய முதல் படம். இசை தமிழ் சினிமாவின் போக்கையே மாற்றியது. கிராமிய இசையை நவீன தொழில்நுட்பத்துடன் இணைந்து அவர் கொடுத்த இசை பட்டித்தோட்டி எங்கும் ஒலித்தது. ஆயிரக்கணக்கான பாடல்கள் இதுவரை 1400 திரைப்படங்களுக்கு இசையமைத்துள்ளார். 7000 பாடல்களை படைத்துள்ளார். 1993 லண்டனில் உள்ள புகழ்பெற்ற ராயல் பில்ஹார்மோனிக் ஆர்கெஸ்ட்ராவில் குழுவிற்காக வெறும் 13 ஒரு முழுமையான சிம்பனி இசையை இசையமைத்த முதல் ஆசிரியர் இவரே. தமிழ் ஆன்மீக இலக்கியமான திருவாசகத்தை சிம்பனி வழியில் இசை கோர்வையாக உருவாக்கி தமிழின் பெருமையை உலகறிய செய்தார். லண்டன் ட்ரினிட்டி இசைக்கல்லூரியில் கிளாசிக்கல் கிட்டார் தேர்வில் தங்கப்பதக்கம் வென்றுள்ளார். சிறந்த இசையமைப்பாளருக்காக 5 முறை தேசிய விருதுகள் பெற்றுள்ளார். 2010 பத்மபூஷன் பட்டமும் 2018 பத்மவிபூஷன் பட்டமும் பெற்றார். முன்னாள் முதல்வர் கலைஞர் அவர்களால் இவருக்கு இசைஞானி என்ற பட்டம் கொடுக்கப்பட்டது. ஒரே நாளில் பல படங்களுக்கு இசையமைக்கும் அபார வேகம் கொண்டவர். எந்தவித நவீன மென்பொருளும் இல்லாத காலத்தில் நூற்றுக்கணக்கான இசையமைப்பாளர்களை வைத்து நேரடி இசையை பதிவு செய்தவர். இவருடைய பின்னணி இசை பல படங்களின் வெற்றிக்கு முதுகெலும்பாக இருந்துள்ளது. மன அழுத்தத்தில் இருப்பவர்களுக்கு இவருடைய பாடல்கள் இன்றும் மருந்தாக பார்க்கப்படுகிறது. இளையராஜா அவர்கள் வெறும் இசையமைப்பாளர் மட்டுமல்ல, அவர் தமிழர்களின் உணர்ச்சிகளோடு கலந்த ஒரு கலாச்சார அடையாளம். காலங்கள் மாறினாலும் தலைமுறைகள் கடந்தும் அவரது இசை இன்றும் உயிர்ப்புடன் இருக்கிறது.
சங்கம் இன்றைய நிகழ்ச்சியினை www.planetaudio.org.nz/muthamilsangam என்ற இணையதளத்திலும் மீண்டும் கேட்டு மகிழலாம்.
அன்பு தமிழ் நெஞ்சங்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைய சிந்தனை நேரத்திற்கான தலைப்பு பதற்றம். நாம் இன்று பலரும் சகல நேரமும் பதற்றத்துடன் இருப்பதை பார்க்கலாம். எதை செய்தாலும் ஒரு துடிப்பு, தவிப்பு, அச்சம் இவை கலந்த கலவையைத்தான் பதற்றம் என்கிறோம். ஒரு அவசரம், அதனால் ஒரு நடுக்கம், இவைதான் பதற்றத்தின் அடையாளங்கள். இன்று எல்லோருமே இந்த பதற்றம் என்கின்ற சொல்லை அதிகமாக அடிக்கடி பயன்படுத்துகிறார்கள். பதற்றம் ஏன் ஏற்படுகிறது என்று ஆராய்ந்தால் அதற்கு முக்கிய காரணம் திட்டமிடாமைதான். நேரத்தை சரியாக திட்டமிடுபவன் பதற்றப்பட வேண்டிய அவசியமில்லை. தேர்வு எழுதும் போது கூட நேரத்தை சரியாக திட்டமிடாதவர்கள்தான் பதற்றமடைகிறார்கள். சோம்பலும் அஜாக்கிரதையும் அலட்சியமும் தான் திட்டமிடாமைக்கு மூல காரணம். என்ன ஆகிவிடப் போகிறது, பார்த்து கொள்ளலாம் என்கின்ற மனப்பான்மை அலட்சியத்திற்கு விதை தூவுகிறது. அப்புறம் செய்து கொள்ளலாம் என்ற எண்ணம் சோம்பலுக்கு தூபம் போடுகிறது. நேரத்தை திட்டமிடாதவன் குறுகிய நேரத்தில் நிறைய வேலைகளை செய்யும் கட்டாயத்திற்குள்ளாகிறான். அப்போது பயமும் பதற்றமும் ஏற்படுகிறது. பதற்றம் ஏற்படுகிற போது நடுக்கம் உண்டாகிறது. கைகள் நடுங்குகின்றன, நரம்புகள் தந்தியடிக்கின்றன, பற்கள் படபடக்கின்றன, வாய் குளறுகின்றது, எண்ணங்கள் சறுக்குகின்றன, வார்த்தைகள் நொண்டுகின்றன, எல்லாவற்றிலும் தெளிவற்ற தன்மை உண்டாகின்றது. பதற்றம் உண்டாகிற போது கையாளும் பொருட்கள் கைகளிலிருந்து நழுவுகின்றன. பதற்றம் மறதியை ஏற்படுத்துகின்றது. அவசரத்தில் கையாளும் போது தற்காலிக மறதி, ரீகால் ஆம்னேஷியா ஏற்படுகிறது. நேரத்தை சரி செய்து கொள்ளாதவன் தேர்வு எழுதும் போது ஏற்படும் பதற்றத்தில் பல விடைகளை மறந்து விடுகிறான். பதற்றத்தில் சமைக்கிற போது சமையலில் சரியான விதத்தில் உப்பு போடக்கூட மறந்து விடுகிறோம். பதற்றம் நாம் செய்யும் செயலை நீர்த்து போகச் செய்கிறது. ஒழுங்குமுறையற்ற வாழ்க்கையை வாழ்பவன் எல்லா செயல்களிலும் பதற்றம் அடைகிறான். நேரம் கழித்து தூங்குகிறான், நேரம் கழித்து விழிக்கிறான், நேரம் கழித்து உண்ணுகிறான். அவன் உண்ணுகிற உணவும் அவனுக்கு ருசிப்பதில்லை, அவன் அருந்துகிற நீரும் அவனை குளிர்விப்பதில்லை. மகிழ்ச்சியோடு அனுப்பாத எதையும் இறைப்பை ஏற்றுக்கொள்வதில்லை. இதனால் எல்லா விதமான நோய்களும் ஏற்படுகிறது. கன நேர அற்ப சந்தோஷத்திற்காக காலமெல்லாம் கஷ்டப்பட வேண்டியதாகிறது பலருக்கு. பதற்றத்திற்கு இன்னொரு காரணம் கவனக்குறைவு. எதிலும் முழுமையாக அக்கறை செலுத்தாத தன்மையைத்தான் கவனக்குறைவு என்கிறோம். நாம் நிகழ்காலத்தை தவற விட்டுவிட்டு எங்கேயோ பயணித்துக் கொண்டிருந்தால் கவனம் சிதறிப்போகும், கையில் இருக்கும் பொருளும் சிதறிப்போகும். கயிறு மேல் நடப்பவனை நாம் பார்க்கலாம். அவன் வலது பக்கம் சாய்கிற போதெல்லாம் இடது பக்கம் சாய்ந்து தன்னை நேர்படுத்திக் கொள்கிறான். அவன் கவனம் சற்று சாய்ந்தாலும் அவன் சாய்ந்து விடுவான். கரும்பை இயந்திரத்திற்குள் கொடுப்பவன் கொஞ்சம் கண்ணயர்ந்தால் அவன் கைகளை இழக்க நேரிடும். பதற்றம் பேராசையினாலும் ஏற்படுகிறது. தன் சட்டைக்கு மீறிய பணம் புகழ் தனக்கு வந்து சேர வேண்டும் என்பதற்காக அளவுக்கு மீறிய பொறுப்புகளை சிலர் சுமப்பதால் அவர்களுக்கு பதற்றம். அவர்கள் எல்லா இடங்களிலும் தாமதமாகவே இருப்பார்கள். மரணத்திற்கு மட்டும் முந்திக் கொள்ள நேரிடும். பதற்றத்தினால் ஏற்படும் இழப்பு சங்கிலி தொடர் போன்றது. அது மறுபடி பதற்றத்தையும் பயத்தையும் கவலையையும் ஏற்படுத்தும். அதன் விளைவுகளும் இழப்புகளாகவே இருக்கும். பதற்றத்தை பற்றிய ஒரு ஜென் கதை. ஒரு இளந்துறவி பதற்றத்துடன் கோப்பையை கையாளும் போது அது கைதவறி விழுந்து உடைந்து விட்டது. மூத்த துறவி கண்டிப்பார் என்பது அவருக்கு தெரியும். குருவிடம் கேட்டார், உலகில் எந்த உயிருக்கும் இறப்பு என்பது வருமல்லவா, இறப்பு வராத உயிர் ஏதேனும் உண்டா என்றார். அதற்கு குரு சொன்னார், இறப்பு வராத உயிர் எதுவும் இல்லை. அப்படியாயின் நமது கோப்பைக்கு இது இறப்பு வந்துவிட்ட நேரம், அது உடைந்து விட்டது என்று சொன்னார். இழப்பையும் சலஜமாக எடுத்துக் கொள்பவன் பதற்றமடைவதும் இல்லை, பதறுவதும் இல்லை. பதறாத காரியம் சிதறாது. நன்றி.
வீட்டுக்கு வாசப்படி வேணும், தெருக்கூத்துக்கும் பாட்டுக்கும் தாளகதி வேணும், தலவாசல் இல்லா வீடும் ஒரு தாளம் இல்லா கூத்தும்
தத்து தரு கிட்ட தரு கிட்ட தந்து கிண்ணத்தோ அட வீட்டுக்கு வீட்டுக்கு வாசப்படி வேணும். தெரு கூத்துக்கும் பாட்டுக்கும் தாழகதி வேணும். உள் மனசுல ஆயிரம் பாரம் அது பாட்டுல ஓடிடும் தூரம் இது யாருக்கும் புரியாது. ஒண்ணு இல்லாம ரெண்டும் இல்லை, ஆண் இல்லாம பெண்ணும் இல்லை, பெண் இல்லாம யாரும் இல்லை, துன்பம் இல்லா பேரும் இல்லை, வாசல் இல்லா வீடும் ஒரு தாளம் இல்லா கூத்தும். தட்டு தரு கிட்ட தரு கிட்ட தந்திங்கிண்ணத்தோ அட வீட்டுக்கு வீட்டுக்கு வாசப்படி வேணும். தெரு கூத்துக்கும் பாட்டுக்கும் தாழகதி வேணும். அட வீட்டுக்கு வீட்டுக்கு வாசப்படி வேணும். தெரு கூத்துக்கும் பாட்டுக்கும் தாழகதி வேணும்.
அரசியல்வாதிகளிடமிருந்து கற்றுக்கொள்ளுங்கள். அவர்கள் வெற்றிக்காக அயராது உழைக்கிறார்கள். முடிவுகள் அறிவிக்கப்பட்டவுடன் வெற்றி தோல்வி எதுவாக இருந்தாலும் உடனடியாக மீண்டும் செயலில் இறங்குகிறார்கள். நீண்ட இடைவேளைகளோ விடுப்புகளோ இல்லை. உடனடி சுய பரிசீலனையும் அடுத்த இலக்குகளை நோக்கிய செயல்பாடுகள் மட்டுமே. தொடர்ச்சியான செயலே நீடித்த வெற்றிக்கு திறவுகோல் எனும் ஸ்ரீசாமி அவர்கள் வரிகளுடன் இந்த வார நிகழ்ச்சியினை முடிக்கின்றேன். இன்றைய நிகழ்ச்சியினை அழகுறச் செய்த நம்முடைய அன்பு அறிவிப்பாளர்கள் அன்னபூர்ணி கல்யாணசுந்தரம் மற்றும் மகேஸ்வரி சுப்பையா ஆகியோருக்கு நம்முடைய நெஞ்சார்ந்த நன்றியினை தெரிவித்துக் கொண்டு இன்றைய நிகழ்ச்சி பற்றிய உங்கள் விமர்சனங்களை எதிர்பார்த்து காத்துக் கொண்டிருக்கும் நான் மணிநிலவன் மீண்டும் அடுத்த வாரம் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம்.
குத்தம்மா ஏன் குத்தம்மா யார நானும் குத்துஞ்சொல்ல. பச்சை பசுஞ்சோலையிலே பாடி வந்த பைங்கிளியே இன்று நட பாதையிலே வாழ்வதென்ன மூலையிலே. குத்து நெறிஞ்சி முழு குத்துது நெஞ்சுக்குள்ளே. சொன்னாலும் சோகமம்மா தீராத தாகமம்மா. உன் குத்தம்மா என் குத்தம்மா யார நானும் குத்தம் சொல்ல. உன் குத்தம்மா என் குத்தம்மா யார நானும் குத்தம் சொல்ல. குத்தம் சொல்ல இது என் குத்தம்மா. பாடி வந்த பைங்கிலியே இன்று